அடிக்கடி முஸ்லிம்களை இருப்பார்கள். யாராவது சாதாரணமான பலகீனமான அடிமைகள் போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு சொல்ல முடியாத உயரத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கட்டத்திலேயும் அவர்களுடைய முழு குடும்பமும் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் சோதிக்கப்படுவதை பார்த்து நபியவர்கள் சொல்வார்கள், குடும்பமே நீங்க பொறுமையாக இருங்க. நீங்கள் உலகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளுக்குரிய மிகப்பெரிய பாக்கியங்களை நன்மைகளை அந்த ஆகியதாக வைத்திருக்கிறான் என்று அடிக்கடி அந்த மக்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறுவார். மதினாவுக்கு போனதற்கு பின்னாலும் முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட பெரும்பான்மையினர், முஸ்லிம்கள் அல்லாத முஸ்லிம்களை எதிர்த்தவர்கள் சிறுபான்மையினர். ஆனால் அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரும்பான்மையினராக தாம் வாழ்ந்தாலும் கூட அந்த சிறுபான்மையினருக்கு இஸ்லாத்தை விளங்க வைக்க வேண்டும். வாயால் விளங்க வைப்பதை விளங்கையலாக தன்னுடைய எக்ஷனால தன்னுடைய நடவடிக்கைகளால அவர்களுக்கு விளங்க வைப்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதல் கருத்தை செலுத்தினார்கள். மேலும் தெரியாது சகோதரர்களே, மக்காவுல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இஸ்லாத்தை விருந்த வைக்க வேண்டும். இஸ்லாத்துடைய தூய்மை, அதனுடைய பரிசுத்த தன்மை, அதிலே உள்ள உண்மையான யதார்த்தத்தை அவர்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையில தான் அவர்களுடன் மிகவும் இரக்கமாக நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முதலாவது மனைவி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நபியவர்கள் இஸ்லாத்தை அறிமுகம் செய்ததோட அவர்கள் அவர்களுடைய மதுகமல மார்க்கத்துல மதத்துல இருந்து கொண்டு இஸ்லாமியர்கள் இஸ்லாத்துல மட்டும் இருந்து கொண்டு இருக்க முடியாது. கணவன் மனைவியாக மாறணும் என்றால் மனைவி இஸ்லாத்திற்கு வரணும். அதனால அதன் சமூகங்கள் முறையெல்லாம் அறிமுகம் சொன்னார்கள், நீங்க தொடர்ந்து என்னுடைய மனைவியாக மாறணும் அப்படின்னு நீங்கள் தன்மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் வற்று கல்ல நிரம்பி கல்ல அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு ஆரம்ப வேலையில விரும்பும் அல்ல. அவள் அவருடைய குடும்பத்துல சிறுநிலையே இருந்து கொள்கின்றார். அந்த பெண்ணுக்கு பிறந்தவர் தான் ஹஜ்ரத் ஆஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மூத்த மகள் ஹஜ்ரத் ஆஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. இருந்தாலும் அந்த பெண் தன்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்று அடிக்கடி வருவார். தன்னுடைய மக்களை பார்க்க வரக்கூடிய நேரத்தில் இனிப்பு பண்டங்களையும் இனிப்பு பதார்த்தங்களையும் உணவு பண்டங்களையும் எடுத்துக் கொண்டு வருவது வழக்கம். ஒரு தினம் அந்த தாய் வருகின்றால் தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக அதன் அன்பா ரலியல்லாஹு அன்ஹா உடனடியாக தன்னுடைய தாயை வீட்டுக்குள்ளே உடைய அனுமதிக்கல்ல. அவசரமாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை அனுப்பி, யா ரசூலுல்லாஹ், என்னை பெற்று வளர்த்து ஆராய்ச்சிய என்னுடைய தாய் வந்திருக்கின்றார், அந்த தாயுடன் நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு அனுப்பிய நேரத்தில் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொல்லி அனுப்புகின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் இந்த ஆயம் கூறப்படுகின்றது. அல்லது உங்களை உங்களுடைய வீடுகளை மட்டும் ஊர்களை மட்டும் நாடு கடக்கவில்லையோ அப்படி அப்பட்டவர்களுடன் நீங்கள் நீளமாக நேர்மையாக நல்ல விதத்தில் நடந்து கொள்வதற்கு நாம் தடை விதிக்கவில்லை. மாற்றமாக நீங்க நீளமா நடப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று பொதுவான ஆயர் அதை பொதையில அப்துல் பெண்ணுக்கு மாற்றம் அல்ல வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கு படிப்பினைக்காக அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைத்திருக்கின்றார். உடனடியாக அமர வைத்து அந்த தாய்க்கு செய்ய வைத்து எல்லா வகையான பரிந்துரைகளையும் செய்து முடித்திருக்கின்றார். நல்ல சந்தர்ப்பம், முஸ்லிம்கள் பல வகையில முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். உடல் ரீதியாக பொருள் ரீதியாக எத்தனையோ சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால முஸ்லிக்காத ஒரு பெண்மணி நம்முடைய வீட்டுக்கே வந்துவிட்டால் அதனால தாராளமாக அவளை படைக்கும்படி வாங்கலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய சந்தர்ப்பத்தை சஹாபாக்களுக்கு கொடுக்கல. மாற்றமாக என்ன சொன்னார்கள், அவர்களுடன் நீதமாக நேர்மையாக மனிதாபிமான முறையில் நீங்கள் நடந்து கொள்வதன் மூலம் அவர்கள் எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளலாம். முஸ்லிம்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், முனாபிக்கீன்களாக இருக்கலாம், எல்லோருடனும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இன நல்லுறவை பேசினார்கள். அவர்களுடன் சகவாழ்வாக நபியவர்கள் வாழ்ந்தார்கள். ஏன் இவர்கள் இஸ்லாத்தை விளங்காததன் மூலமாகத்தான் இஸ்லாத்திற்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டுகின்றார்கள். நம்முடைய நாட்டிலேயும் நாம் பார்க்கலாம், சில நேரங்களில் தெரியாதனமான பெண்பாளைய சமூகத்தில் உள்ள ஒரு சில அதிலும் விசேஷமாக பாதிப்பார்கள், அறியாமையின் மூலமாக ரொம்ப மோசமாக பேசுவார்கள், ரொம்ப மோசமாக அவர்களுடைய பேச்சுக்கள் சோசியல் மீடியாவிலே வருவதை நாம் பார்க்கலாம். ஆனால் இதில் நம்முடைய சமூகத்தில் உள்ள ஒரு சில நடக்கிற பெரிய தவறு எல்லாம் அந்த மாற்றில் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ள ஒருவன் ரொம்ப மோசமாக கேவலமாக அவன் பேசி அவனுக்கு தெரிந்த ஒரு 200 300 ஒரு 500 பேர்களுக்கு அவன் அனுப்பியிருப்பான், அதோடு முடிந்துவிடும். ஆனால் நம்முடைய சில சகோதரர்கள் அது 50,000 பேருக்கு அனுப்பிடுவாங்க, அவன் அனுப்பியது வெறும் 500 பேருக்கு, அதோட நெருக்கி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் நம்முடைய சில வாலிபர்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவன் இப்படி பேசி இருக்கிறான், இவருக்கு எப்படி பேசணும்னா எங்களுக்கு அதை விட வேகமாக பேசலாம் என்ற அடிப்படையில் இவரும் பதில் கொடுக்க, இவர்களும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அந்த மெசேஜ் அந்த செய்தியை அனுப்புவதன் மூலமாக இன்னும் இனங்களுக்கு மத்தியிலே முருகர் நிலை நீடித்து விடும் முடி முடியும். ஏன்னா பெரியார்கள் சகோதரர்களே, அதனால் நாம் இந்த நாட்டின் பெரும்பான்மையில் கிட்டத்தட்ட 10-11 வீதமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை விளங்காததன் மூலமாக சிலவே ரொம்ப மோசமாக பேசுவார்கள் எழுதுவார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய அதே பாணியில நாங்கள் பதில் கொடுக்கலாம். மாற்றமாக நாங்கள் நீளமான முறையில நேர்மையான முறையில இனங்களுக்கு மத்தியில உள்ள உணவு அதற்கு விரிசல் ஏற்படாத விதத்தில் தான் நாங்கள் அவர்களுடன் நடந்து கொள்வோம். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாற்று மதத்தவர்களுடைய உணர்வுகளை மத உணர்வுகளை அவர்களுக்குரிய உரிமைகளை எந்த அளவுக்கு நபியவர்கள் மதித்தார்கள் என்றால் ஒரு தெளிவான சகிதான ஹதீஸ் வருது. நபியவர்கள் சொன்னார்கள், மன் காலமாக ஆகிதன் அவித்தகமஹு ஹக்கன் அவ் கல்லபஹு ஃபௌகதாஃபிஹி அவ் அகத மின்ஹு ஷைஅன் பிகைர கீபி நஃப்ஸின் மின்ஹு ஃபன அஜீதுஹு யௌமல் கியாமா. இஸ்லாமிய ஆட்சி நடக்கின்றது, இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழாக மாற்று மத சகோதரர்கள் பெரும்பான்மையினராக அவர்கள் கட்சி வாழ்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடன் நம்முடன் ஒரு உடன்படிக்கைக்கு கீழாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கை செய்தவர்களுக்கு யாராவது அநியாயம் செய்தால் அல்லது அவர்களுடைய பொருட்களை யாராவது அபகரித்து விட்டால் அல்லது அவர்களால் தூக்க முடியாத சுமக்க முடியாத பாரத்தை அவர்கள் மீது சுமத்தாக்கி விட்டால் அதற்கு சொன்னார்கள், அந்த நிராகரிக்கக்கூடிய அந்த காதலுக்கு சாதகமாக முஸ்லிமுக்கு பாதகமாக நான் அல்லாஹ்ட்ட வரக்காடுவேன் என்றார்கள். அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அவர்களுடைய மத உணர்வுகள் பாதுகாக்கப்படணும், அவர்களுடைய சொத்து செல்வங்கள் அதில் பாதுகாக்கப்படணும் என்ற விடயத்தில் அதற்கு அடித்தலை காட்டியிருக்கிறார். மேலாண் தெரியாதே நாங்கள் தவிர்த்தரத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் பல கட்டங்களில் அந்த மக்களுக்கு முஸ்லிம்களாக இருக்கலாம், இஸ்லாத்தை ஏற்காத அந்த அவர்களாக இருக்கலாம், பல கட்டங்களில் முஸ்லிம்களை வீணான முன்புக்கு எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் ரொம்பவும் கவனமாக தூரத்துடன் நடந்திருக்கிறார்கள். எந்த அளவு கேட்டா ஒரு நேரத்தில் நபியுடைய வீட்டுக்கே ஒரு யூதர்களுடைய கூட்டம் வந்து வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து விட்டாங்க. நபியுடைய வீட்டுடைய கதவை தட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வந்தவுடன் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸஹீஹ் முஸ்லிம்ல வாரியாய் அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி சமாதானம் அமைதி உண்டாவதாக. அந்த நாமை விட்டுவிட்டு அஸ்ஸலாம் என்றால் எங்கட பாஷையில சொல்றா நீங்க நான் சமாப்போங்க, உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து நபியுடைய முகத்துக்கு முன்னால உங்களுக்கு கேடு உண்டாவதாக என்று சொன்ன நேரத்திலேயும் நீங்க எது சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கு உண்டாகட்டும். அவ்வளோ தான் ஒரு சின்ன வார்த்தை அழைக்கும், அவ்வளோ தான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயது பெண்மணி நபி அவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயங்க மாட்டார்கள். நபியின் மீது இந்த மாதிரியான வார்த்தையை சொன்னதை அந்த பெண்ணால் சகித்துக் கொள்ள முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியில வந்து சொன்னார்கள், அனைத்து முத்தாமு வல்லானா, உங்களுக்கு தான் நாசம், உங்களுக்கு தான் கேடு உண்டாவதாக என்று ஆத்திரப்பட்டு சொன்ன நேரத்திலேயும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள்
என்ன சொன்னார்கள் என்பதை நீங்க கூட காதால கேட்கலையா? நபியவர்கள் கேட்டார்கள், நான் அவர்களுக்கு பதில் சொன்னதை நீங்க காதால கேட்கலையா? ஆயிஷா உங்களுக்கு தெரியும் எனக்கு எதிராக அவர்கள் எது சொன்னாலும் படிக்க போவதில்லை, அவர்களுக்கு எதிராக நான் ஏதாவது சொல்லிவிட்டால் சேலவையில பணிக்கும். நான் அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன், ஆயிஷா நீ இவ்வளவு வேகமாக கடினமா பேசாதீங்க. தன்னுடைய மனைவிக்கு தான் நபி அவர்கள் அறிவுரை செய்வார்களே தவிர சகாபாக்களை கூப்பிட்டு இவர்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டவும் இவர்களை எப்படி விட்டுட்டா எதிர்காலத்தில் வேற என்னென்ன செஞ்சிருவாங்களோ தெரியா, அதனால அடையாளம் இருக்கிற மாதிரி எதையாவது செய்தாங்க நபி அவர்கள் சொன்னாங்க. மேலாக தெரியாதே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே, அந்த மக்களுக்கு முஸ்லிம்களுடைய பெண்மணிவாராக அந்த பெண்ணுடனும் பண்பாக நடக்கிறாங்க. யூதர்களுடைய ஜமாத்து வருது, அவர்களுடன் இந்த அளவுக்கு நபியவர்கள் நல்ல முறையிலே நடந்ததின் காரணம் தான் யூத மதத்திலே உள்ள மிகப்பெரிய ஃபாதர் அப்துல்லாஹி இப்னு ஸலாம், யூத மதத்துடைய மிகப்பெரிய அறிஞர் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவன் சஹாபியாக மாறி வருகின்றார். முஸ்லிம்களில் எத்தனையோ எக்கச்சக்கமானவர்கள் அபூ ஜஹ்லுடைய மகன் ஹிச்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா, இவ்வாறு நாம் சரித்திரத்தில் பார்க்கலாம் நபி அவர்கள் அந்த மக்களுடன் நெருக்கமாக இரக்கமாக மனித நேயத்துடன் சகவாழ்வுடன் கலந்ததன் காரணமாகத்தான் இஸ்லாத்திற்கு பரம விரோதிகளாக இருந்தவர்கள் எல்லாம் காலப்போக்கில் இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களாக மாறிவிட்டார்கள். வெறும் அவர்களோட நெருக்கமாக இரக்கமாக மாத்திரமல்ல, அவர்களுடைய குடும்பத்தில் போய் சம்பந்தம் எடுப்பது என்பது சாதாரணமான விடயமா? சமீப காலத்தை கண்ட நாட்டில் அந்த மூன்று சகோதரர்கள் ரொம்பவும் வேகமாக ரொம்ப மோசமான அச்சத்தைக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு யாரு தலைமை தாங்குகின்றார் என்பதும் நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த தலைமை தாங்கக்கூடியவருடைய குடும்பத்துல போய் எங்களை யாராவது ஒருவர் சம்பந்தம் எடுப்பாங்களா? அப்படி எடுத்தால் என்ன நினைப்பாங்க? அவனுக்கு இருக்கிற ஆத்திரத்தில் அவன் நஞ்சை சென்று கொண்டு விடுவான் என்றெல்லாம் நினைப்பார்கள், நினைக்கலாம். அதை விட பயங்கரமாக விரோதம் காட்டிய அபூ சுஃபியான் அவருடைய மணி அவருடைய மகள் தான் அபிசுஃபியான். அவர்களுக்கு உம்மு ஹபீபா என்று சொல்லப்படும் அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கூட நபி அவர்கள் தன்னுடைய மனைவியாக தெரிவு செய்யலையா? அபூ சுஃபியானுடைய மகள் ஆரம்பத்தில் எத்துணை யுத்தங்களுக்கு தலைமை தங்கியவள் அபூ சுஃபியான். அவருடைய மனைவி ஹிந்தா அதில் ஹந்தாவை எவ்வளவு மோசமாக கொண்டு தீர்த்தால் அந்த தம்பதியினருடைய மகன் தான் அதற்கு ரம்லாவின் அபி சுஃபியான் ரவி அல்லாஹு அன்ஹா. அந்த பெண்ணை நபி அவர்களுடைய வாழ்க்கையை துணைவியாக எடுக்கலையா? அதில் ஜுவைலியா ரவி அல்லாஹு அன்ஹா யார் இவர்கள்? ஜுவைலியா பின்து ஹாரி ஹாரிஸ் என்பவர் யாரு? சையீதத்து பணி குறைதா பணு குறைவா என்ற மிக பிரபலியமான கூட்ட கோத்திரத்துடைய தலைவர் ஹாரிஸ் அவருடைய மகன் அதனை சுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் என்ன செய்யறாங்க? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிறாங்க. அவரை சஃபியா ஹைபர் ஹைபர்ல முழுக்க முழுக்க யூதர்கள் வாழ்ந்த அவர்களுடன் நடந்த யுத்தத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து அந்த ஹைபர்ல சஃபியா என்று சொல்லக்கூடிய யூத பெண்மணியை நபி அவர்கள் இஸ்லாத்திற்கு அடுத்து திருமணம் முடிக்கலையா? அதே யூதர்கள் தான் நபி அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்தாங்க. அதே யூதர்கள் தான் நபி அவர்களுக்கு சூனியம் செய்தாங்க. அந்த யூதர்களிலே உள்ள ஒரு பெண்மணி தான் அவர்களை இஸ்லாத்திற்கு எடுத்து நபி அவர்கள் திருமணம் கொடுத்தார்கள் என்றார். நபி அவர்கள் பயம் இல்லை. ஏன்? நபி அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். நீங்க உங்களுக்கு தரப்பட்ட தூதை எட்டி வைங்க, அதை மக்களுக்கு முன்னால பிரகடனம் செய்யுங்க. உங்களுடைய செய்தியை நீங்கள் எட்டி வைக்காவிட்டால் உங்களுக்கு தங்க பொறுப்பை நிறைவேற்றியவர்களாக ஆக மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். அசைமுகம் இருந்தார் மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஹிஜ்ரத்துடைய வேளையில் சிறந்த வலையை வைத்து அல்லாஹ் நபியவர்களை பாதுகாத்தான். அந்த பெரும்பான்மை சமூக மக்களுக்கு இஸ்லாமை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குள்ளேயே பல பெண்களை மறுமணம் திருமணம் செய்தார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மிக முக்கியமான பயணம் ஹிஜ்ரத்துடைய பயணம் உலக வரலாற்றில் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத உன்னதமான ஒரு இபாதத் ஒரு பயணம் என்றால் ஹிஜ்ரத்துடைய பயணம். அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய வழிகாட்டியாக நபி அவர்கள் ஒரு நொன் முஸ்லிமை தான் தெரிவு செய்தார்கள். நபி அவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நபியுடைய தலையை கொண்டு வந்தால் நூல் ஒட்டகம் கொடுப்போம் என்றெல்லாம் அறிவித்து விட்டார்கள். அந்த கட்டத்திலேயும் அப்துல்லாஹ் உரேஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு நொன் முஸ்லிமர் தன்னுடைய பயண வழிகாட்டியாக நபி அவர்கள் எடுத்தார்கள் என்றால் ஏன்? அவர்களில் நல்லவர்களும் இருக்கிறாங்க, நேர்மையானவர்களும் இருக்கிறாங்க, நீதியானவர்களும் இருக்கிறாங்க, உண்மையாளர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் ஈமான் சொல்லல்ல, ஆனால் நல்ல பண்புகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதன் காரணமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பயணத்துடைய பயண வழிகாட்டியாக ஒரு மாற்று மத சகோதரரை தெரிவு செய்கின்றார். உனையுடைய யுத்தம் நடக்குது, எங்களுக்கும் மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில யுத்தம் நடந்தா எங்கட பகுதிக்கு யாரையாவது வர விடுவோமா? அவன் வந்து வேவு பார்ப்பான், எங்கட பலங்களை பார்ப்பான், பலகீனங்களை பார்ப்பான். அதனால யாரையாவது எங்கட பகுதிக்கு நுழைய விடுவோமா? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனையினுடைய யுத்தத்துடைய வேலையில முஷ்ரிக்கீங்கள் இருந்த மிக முக்கியமான ஒரு தலைவன் சஃப்வான் உமையா என்று சொல்லக்கூடியவனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு அந்த யுத்தத்துக்கு முன்னால அவனிடம் பொருளாதார உரிமை பெற்றதாக வரலாறு
கூறுகின்றார்கள்.
அன்பிற்குரிய கனமாக்களே சகோதரர்களே, ஆஹா, மக்காவுடன் முஷ்ரிக்கீன்களாக இருக்கலாம், அல்லது யூதர்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். மதீனாவுடன் தைரியமா கிறிஸ்தவர்கள் வருவார்கள், நபியவர்களுடன் பேசுவார்கள், கதைப்பார்கள். ஒரு கட்டத்தில் நஜ்ரான் பிரதேசத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ கூட்டமே வருகின்றார்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக. அவர்களை சந்திக்க மற்றது நபிக்கு உள்ளேயே ஏற்பாடு செய்கிறார்கள். மதீனாவுள்ள நிறைய இடங்களும் கட்டடங்களும் ஓர்களும் இருந்திருக்கும். ஆனால் நபி அவர்கள் அந்த கிறிஸ்தவ தோழர்களை சந்திப்பதற்காக மற்றொரு நபிக்கு உள்ளேயே அழைத்து அவர்களுடன் ஒரு ஒப்பந்தமும் செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தம் அழகான ஒப்பந்தம். நஜ்ரான் வாசிகளும் இங்கே வந்தவர்களும் இங்கே வராத அந்த நாட்டிலே உள்ளவர்களும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்களுடைய உயிர், அவர்களுடைய பொருள், அவர்களுடைய சொத்து செல்வங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுத்துள்ளோம். அவர்களில் யாராவது ஒரு துறவி மத அடிப்படையில் உள்ள முக்கியமானவர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட மாட்டார். அவர்களில் யாராவது ஒருவர் செய்த தவறுக்காக அந்த முழு சமூகமும் பழிக்கும்படி வாங்கப்பட மாட்டாது. அவர்களில் ஒருவர் செய்த தவறுக்காக அந்த முழு சமூகத்தை நாங்கள் குற்றமளிக்க கூடாது என்ற மிக அழகான ஒரு ஒப்பந்தம் அங்கே எழுதி முடிக்கப்படுகின்றது. அசருக்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை முடியும் போது மகளிருடைய நேரம் நெருங்கிவிட்டது. அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வந்த அந்த கிறிஸ்தவர் சொன்னார், நாங்கள் இந்த மத அடிப்படையில வணங்குவோம் அப்படிங்கிற நாங்கள் ஜபம் செய்யணும். அவருடைய மத அடிப்படையில வணங்குவதற்கு எங்க மத்தியில இடம் கொடுங்கள் நாங்கள் சொல்ல வரல. ஆனால் சூழலாகி செல்லமாக அறிகிற செல்லம் அந்த மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முக்கியமான மஸ்ஜித் மற்றது நபவி, அந்த மஸ்ஜித் நபவிக்கு உள்ளேயே ஒரு மூலையில அவங்க மத அடிப்படையில நீங்க வழங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு தூர நோக்குடன் நபி அவர்கள் அனுமதி கொடுத்தாங்க. அதனுடைய பிரதிபலன் தான் அந்த கிறிஸ்தவர்களின் மிக முக்கியமான பாதர் தமிழ் தாரி ரபியல்லாஹு அன்ஹு அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டு வருகின்றார். ஏதாவது தெரியா கணேஷ் சகோதரர்களே,
சில நேரங்கள்ல பயங்கரமாக சில வார்த்தைகளை யூஸ் பண்ணினாங்க.
முனாபிக்கினுடைய தலைவன் ஒரு யுத்தத்திலாவது யுத்தத்திலே வந்து கலந்து கொள்வாங்க. ஆனா நல்ல வேகமா யுத்தம் நடக்கிற நேரத்துல அந்த அறையில அறை வாக்கியில யுத்தம் நடக்கிற நேரத்துல அவர்களுடைய குரூப்பை கூட்டி கொண்டு திரும்பி போயிடுவாங்க. சரித்திரத்துல வருது அப்படி கொடுத்தாலும் ஒரு சில ஒரு ஜிஹாத்துக்கு போய் திரும்பி வர நேரத்துல கூறுகின்றான், நாங்க பொறுத்து பொறுத்து பார்த்தது போதும், இதற்கு மேலாடி வேளாண் பொறுக்கேதா, இந்த தடவை நாங்க மதீனாவுக்கு திரும்பி வந்தோம் கண்ணியமான நாங்க இந்த கேவலமான முஸ்லிம்களை மதீனாவிலிருந்து வெளியாக்கி விடுவோம் என்று ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்கின்றான். ஒரு இளம் சஹாபி வாலிப சஹாபி அவருடைய காதால் இந்த செய்தியை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த செய்தியை சொன்னவுடன் நபி அவர்கள் அவனை அழைத்து கேட்கின்றார்கள், நீங்க இப்படி சொன்னீங்களா? அவன் ஒரே அடியாக இல்லை என்று அவன் மறுத்து வருகின்றான். ஆனால் கொஞ்ச நேரம் கழியல்ல குரானில் வஹீ மூலமாக அவர் சொன்ன அதே வார்த்தையை வைத்து அல்லாஹ் குரானில் ஆயத்தை இறக்குகின்றான். يقولون لئن رجعنا الى المدينه ليخرجن اعز منها الاذل.
அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமானதாக கேவலமானவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவன் சொன்ன அதே வார்த்தையை சூரத்துல் முனாஃபிக்கு உள்ள வாயின் மூலமாக அல்லாஹ் இறக்கி விடுகின்றான். இந்த ஆயத்தை இறங்கியவுடன் அந்த அப்துல்லாஹி உபைபுல் சலூனுடைய மகன் அப்துல்லாஹி அப்துல்லா அவர் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். உலகத்துல நாங்க பார்க்கலாம், யாராவது ரொம்ப எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக சொல்லினா ஒரு ஆம்பளை சொல்றாரு செலவில மனைவி வந்துடுவார், வாப்ப சொல்றாரு மகன் வந்துடுவாரு. உலகத்துல பல நாடுகள்ல எங்களுக்கு இதற்கு சான்று கிடைக்கின்றது. அதே மாதிரி அப்துல்லாஹி உபைபுல் சலூனுடைய மகன் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். அவர் ரசூலுல்லாஹ் வந்து கூறுகின்றார், யார் மூலமா உன்னுடைய கதை இப்படி தீர்ந்த சொன்னது வகையின் மூலமாகவே உறுதியாகி விட்டது. அதனால் என்னுடைய தந்தைக்கு நீங்க வேறு யாரின் மூலமாவது தண்டனை கொடுப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால் எனக்கு அனுமதித்தாங்க, என்னுடைய வாப்பாவுடைய தலையை நானே கொண்டு வருகின்றேன்,
என்னுடைய வாப்பாவுடைய கருத்தை வெற்றி கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால நான் வைக்கின்றேன் அனுமதித்தாங்க. நபியவர்கள் சொன்னார்கள், இல்ல நான் உங்களுக்கும் தர மாட்டேன், வேறு யாருக்கும் அவ்வாறு செய்யும்படி நான் உத்தரவு கொடுக்கல. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூட மன்னித்து விட்டு விட்டார்கள். அந்த பேச்சு ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வன்கொழுந்து தான் நடக்குகின்றது, இந்த பேச்சில சகாபாக்கள் ஈடுபட்டு விடக் கூடாது என்பதற்காக ரெண்டு மூணு நாட்கள் எங்கேயுமே தங்காம தொடர்ந்து பிரயாணம் செய்ததாகவும் வரலாறு கூறுகின்றனர்.
அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால இன்னும் சில வருடங்களுக்கு பின்னால அந்த அப்துல்லாஹி உபைபுல் சலூன் நோய்வாய்ப்பட்டு அவருடைய கடைசி நேரத்தில் தன்னுடைய மக்களை அழைத்து கூறுகின்றான், நான் சில வேலை இந்த நோயால இறந்திருக்கேன் என்றார். நீங்க ரசூலுக்காக போய் அவருடைய துப்பாவை வாங்கி நீங்க என்ன கவனம் செய்யும், அவர்தான் வந்து என்னுடைய ஜனாதாவை தொடங்க வைக்கும். அதே மாதிரி சொல்லி கொடுத்து மரணித்து வருகின்றார். அவர் மரணித்தவுடன் அவருடைய மகன் வந்து ரசூலுல்லாஹி கேட்டவுடன் நபியவர்கள் தன்னுடைய துப்பாவை கடத்தி கொடுக்கிறாங்க, உங்களோட பாப்பாவை இந்த துப்பாவாக இப்பொழுது துண்டிப்பதற்காக வேண்டி அங்கே செல்ல ஆயத்தமான நேரத்தில் அதற்கெல்லாம் வருகிறார் ரசூலுல்லாஹ். கடந்த காலங்களில் எங்களுக்கு ரொம்ப எதிராக செயல்பட்டவன், திட்டங்களை தீர்த்தியவன், எந்த அளவுக்கு உயிர் பொருள் சேதங்களை ஏற்படுத்தியவன், இவனுக்கு நீங்களா தொழுவிக்க போறீங்க? யார சூழல்தான் நீங்க ஒரு போதும் தொழுவிக்க கூடாது, நீங்க இருங்க வேற யாரையாவது அனுப்பி வைங்க என்று எப்பொழுது கெஞ்சியும் நபியவர்கள் சொன்னார்கள். உமர் வீடுங்க இவர்களை தொழுவிக்க வேண்டாம் என்றால் நான் கடை பிடிக்கல, அதனால் நான் தொழுவிப்பேன் என்று நபியவர்கள் அங்கே வேகமாக செல்கின்றார்கள். நபியவர்கள் செல்வதற்கு கொஞ்சம் தாமதித்ததுனால அவனுடைய உடல கபருக்குள்ள குடிக்குள்ள வைத்து விட்டார்கள். அதை இந்த மண்ணை போட்டு மூடல்ல, அதற்குள்ளே நபியவர்கள் அங்கே போய் அவனுடைய உடலை மீண்டும் வெளியில் எடுத்திருந்தார்கள். அவனுடைய ஜனாதாக அவனுடைய உடலை வெளியில் எடுத்து தன்னுடைய மடியில வைத்து தன்னுடைய உமிழ்நீரை அவனுடைய நெஞ்சு பகுதியில கடமைப்பட்டு மீண்டும் அவனை
குடிக்குள்ள வைப்பதற்கு முன்னால அவனுக்காக ஜனாதா தொழுகையை தொழுக வைத்து விட்டு
நபி அவர்கள் அதை அடக்கும் செயல்படுகின்றார்கள். ஜனாதா தொழுகையை தொழுது முடித்து சில நிபுணர்கள் கழியல்ல
குப்புருடன் இறந்து விட்டாரோ அவருக்கு நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் கூடாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க, கொஞ்சம் முன்னாடி ஆயத்து இறங்கி இருந்தா நபியவங்க தொழுவித்திருக்கவும் மாட்டார்கள், அவருடைய கபருக்கு பக்கத்தில் நின்றிருக்கவும் மாட்டாங்க. ஆனா தொழுவித்து முடித்ததற்கு பின்னாலதான் இந்த ஆயத்து இறங்குது. நபியவர்கள் சொன்னார்கள், இதற்கு பின்னால முனாபிக்கீன்கள்ல யாருக்கும் நான் தொழுவிக்க மாட்டேன், அவனுக்கு அவங்கள கபருக்கு பக்கத்துல வந்து நிற்க மாட்டேன், ஆனால் அவர்களுடைய நான் அல்லாஹ்விடம் மன்றாடுவேன், தௌபா செய்வேன், இஸ்திக்ஃபார் செய்வேன் என்று நபியவர்கள் சொல்லி அவர்களுக்காக அவனுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மீண்டும் அல்லாஹ் வஹ்யி மூலமா ஆயத்தை இறக்குகின்றான். செய்யாமல் விடுங்க, அவர்களுக்காக எழுபது முறை நீங்க ஹிதாயத்திற்காக இஸ்திஃபா செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று ஆயத்து இறங்கியதற்கு பின்னாலும் நபி அவர்கள் சொன்னார்கள், 70 முறைக்கு மேல் நான் இஸ்திஃபா செய்து அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுப்பான் என்றிருந்தால் அதற்கும் நான் தயார் என்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல தான் யோசிப்போம், சில பேர் இவர் உள்ளத்துல வரும், நாங்கள் ஹக்கல இருக்கிறோம், இவங்க பத்தில இருக்கிறாங்க, நாங்க உண்மையான மார்க்கத்துல, இவர்கள் பொய்யான மார்க்கத்துல, நாங்க ஏன் இந்த அளவுக்கு பழியும் என்று சிலவேல வரலாம் என்கிற உள்ளத்துல நல்லவர்கள் படித்தது அந்த மரணித்த முனாஃபிக்கினுடைய தலைவனுக்காக அல்ல, அங்கே உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான முனாஃபிக்கினுடன் தெரிந்தோம், அவர்களுக்கு தௌபா கிடைக்கும், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும், அவர்கள் முஸ்லிம்களாக மாறணும் என்ற அந்த தூர நோக்கத்தில் தான் அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார். ஒரு கஷப்பான உண்மையை நாம் எந்த ஞாபகப்படுத்திட்டாலும் அந்த அந்த மக்கள் எல்லாத்துக்கும் இஸ்லாத்த விளங்க வைக்கணும் என்பதற்காக ஒரு மாற்று மதத்துல குப்புரல நிபாக்கல மிக ஊடி ஊஞ்சி போயிருந்த மிக ரொம்ப வேகமாக இருந்த அந்த முனாஃபிக்கினுடைய தலைவனுடைய ஜனாதாவையே நபியவர்கள் தொழுவிக்கிறாங்கண்டா. மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு நல்லெண்ணம் ஏற்படும் என்று ஆனா எங்களோட சேர்த்தால் எப்படி வெளியாடுறாங்கண்டா. நாங்கள் எங்களுக்குள்ளே பிரச்சனை, நாங்கள் ஒரு கொள்கையில் இருக்கிறோம், எங்களை கொள்கைக்கு எதிராக வேறொருவர் இன்னொரு கொள்கையில் இருக்கிறாரு, அவர் எங்களை மஸ்ஜிதுக்கு வாரல்ல, அவர் எங்களை மையவாதியில் அடக்கிறல்ல, அல்லது நாங்கள் அவங்கள மஸ்ஜிதில் போக மாட்டோம், அல்லது அவங்கள மையவாதியில் எவ்வளோ அடக்க கூடாது, நான் அவரை கண்டா முகத்தை திருப்பி கொண்டு போறேன், அவரை பார்த்தா எனக்கு வாயில சில சொல்லுவாங்க, அவங்க முகத்தை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, காப்பீட்டிய முகத்தை பார்க்கலாம், அவனோட சிரிக்கலாம், அவனோட பேசலாம், அவனோட சாப்பிடலாம், அவனோட பிரயாணம் செய்யலாம், ஆனால் என்னுடைய கொள்கைக்கு கொஞ்சம் மாற்றமா கொள்கையில் உள்ள ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொள்கையில் அவர் வேறொரு கொள்கையை நிறுத்தினாரு. இப்ப சைத்தான் இவருக்கு எப்படி காட்டிட்டான்னா அவனுடைய முகத்தை கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் முகத்தை திருப்பி கொண்டு போனேன், அவனோட உட்கார எனக்கு விருப்பம் இல்லை, அந்த சபையில் இருந்து நான் எழுதி வந்தேன் என்று சொல்லக்கூடியவர்களும் நீங்கள சகோதரர்கள் இருக்கிறான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, முதலால் இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை சகோதர மக்களுக்கு இஸ்லாத்தை விளங்க வைப்பதற்கு முன்னால முதல்ல நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடுவோம், நாங்கள் அத்துணை பேர்களும் ஒரே சப்புல நிற்போம், என் அவங்களுக்கு நல்ல தெரியும், நாம் எவ்வளவு எதிர்ப்பா பேசினாலும் இவங்களுக்குள்ள பல இயக்கங்கள் இருக்குது, இவங்களுக்குள்ள பல கொள்கைகள் இருக்குது, எங்களோட இஸ்லாத்துல சில வெளிநாட்டுடைய உதவிகளை காட்டி கொடுக்கிறது எங்களோட சில சகோதரர்கள், இத்தனை நாட்டிலிருந்து இவ்வளவு பணம் வருது இங்க நடத்தினதை காட்டி அவங்களுக்கு புள்ளி உடல் கொடுத்ததே இவரை சில சகோதரர்கள். அதனால் அவர்களுக்கு தெரியும் இந்த முஸ்லிம்களுக்கு வேகியதை செய்யலாம், ஏன் இவர் கொண்டுபட மாட்டாங்க. இவர்கள் இவரை கொள்கத்தான் இவருக்கு முக்கியம். இவங்களுக்கு மார்க்கம் மதம் சரியா உண்மை தொற்றுமை அல்ல, இவங்களை கொள்கை. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாங்க எதை சொல்ல வாழ்வோம், இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் எங்களுக்கு எதிரான கடந்த காலத்துல நடந்த இந்த நாட்டிலே நடந்த அந்த தேர்தல்ல எங்களுக்கு யார் எதிராக செயல்பட்டார்களோ அவர்களும் அவர்களும் இலட்சங்கள் நின்று தேர்தல்ல நின்று வாக்கு கேட்டாங்க. முழு நாட்டில அவர்களுக்கு கிடைத்த வாக்கு 21,000 வாக்குகள். வன்போட்ட கூட இல்லை, 21,000 என்றது ஒரு வீதம் கூட இல்லை. அதனால் நாங்கள் நினைக்க கூடாது ஒட்டுமொத்த நுண்ணுத்திரமும் எங்களுக்கு எதிர்ப்புன்னு நினைக்க கூடாது. சில நேரங்களில் நிர்பந்தமாக எங்களுக்கு சார்பு மாதிரி காட்டிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும், அதனால எதிரானவர்களை போட்டு நினைப்பாங்க. ஏதாவது பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே, சகோதரர்களே, நாங்க எதை சொல்ல வரோம் என்றால், முதல்ல நாங்க அத்துணை பெண்களும் ஒன்றுபடும்.
மனிதாபிமானத்துடன் மனித நேயத்துடன் நடந்து அவர்களுடைய உள்ளங்களை வெற்றி கொண்டாங்க.
பேராண் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால முதல்ல நாங்க எல்லோரும் ஒன்றுபடும். இந்த ரமணான் மாதம் வருது, சில காலங்களை நாம பார்க்கலாம். ரமணான் வந்துட்டா சில பேர பிரச்சனை, நீங்க எங்க போற, நீங்க உள்நாட்டு பிறையா, நீங்க வெளிநாட்டு பிறையா, நீங்க எத்தனை காசா, நீங்க 20 லட்சம் தேவையே இல்லை. அன்பிற்குரிய கணவான் கணேஷ் சகோதரர்களே, அதை நாங்க எல்லோரும் கொண்டு போடுவோம். எங்களுக்கு பற்றின சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அவைகளை கூட்டி உருவாக்கத்தை வச்சுட்டு நாங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் ஒரே பிராணத்தில் பற்றவங்க, ஒரே சிந்தாக படவு பண்றவங்க, ஒரே நபியுடைய உபத்தினர்கள் என்று எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இஸ்லாமிய முறைப்படி நாம வாழணும். மாற்று மனத்தவர்களுடன் நெருங்கணும் வரணும் என்றால் எங்களை மாற்று விஷயத்தை விட்டுக் கொடுக்கிறார்கள். சமீப காலமாக சில இடங்களை நாங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய அந்த விசாக் பண்டிகை வந்தா எங்களோட ஒரு தரத்தை கொடுக்கிறாங்க. எங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நீங்க ஒரு உணவகத்தை கேட்டு பாருங்க, அந்த ஒரு கொண்டாட்டம். அந்த நேரத்தில் நாங்க தவிர்த்து தங்கல் பங்குறதல்ல, எங்க நோக்க பெருநாள் தாராளம், எங்களோட ஹஜ்ஜு பெருநாள் தாராளம், நாங்க சமைத்து கொடுக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஒரு பண்டிகையுடைய நேரத்துல நாங்களும் சமைத்து கொடுத்தா சில நேரங்கள்ல அவர்களுடைய மத அந்த அனுஷ்டானத்துல நாங்களும் பங்கு பற்றியவர்களாக சில வேலை ஆகிவிடுவோம். அவங்களோட தூண்டுகளை போய் பார்க்கறது, அல்லது அவர்களுடைய அந்த கூட்டுக்களை உமானங்களை எங்களை அபாய கூட்டுக்கொடைகளை பெண்கள் போறதேதான். அவங்க சிறுத்தில புகழ இருக்கிறாங்க, சில வேல தொழிலை கட்டப்பணம் கேட்கிறாங்க. ஆனா காலம் நேரம் சந்தர்ப்பம் பார்த்து நடந்து கொள்ளும். சில ஊர்ல முஸ்லீம்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க, நாங்க குழந்தைக்கோ கிளை போடவோ பணம் கேட்டு கொண்டு காட்டி பஞ்சம் வைப்பாங்க, வேற ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுத்துவாங்கன்னா சந்தர்ப்பத்தை பார்த்து வேற வழி இல்ல, விருப்பத்தோட அல்ல, ஒரு விருப்பத்த அடிப்படையில கொடுக்கிறாங்க. ஒரு சில ஊர்களை கொடுக்கிறாங்க, தீங்கை ஒழிக்கணும், மதுபானத்தை ஒழிக்கணும், ரத்தத்தை ஒழிக்கணும் என்று பொதுவான தீங்குகளை ஒழிப்போம் என்று செயல்படுகின்றார்களோ நாங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதனால அவர்களுடன் நெருங்கணும் என்று சொல்லி அவர்களுடைய ஆடல், அவர்களுடைய கூத்து, அவர்களுடைய வீடுகளில் போற பெண்கள்கிட்ட சாதாரணமாக பேசுற, இதற்கெல்லாம் அனுமதி இல்லை. நாங்கள மார்க்கத்துல உறுதியாக எங்களை சரியாவுல எங்களை நீங்க உறுதியாக இருக்கிறது. எந்தெந்த விஷயங்கள்ல விட்டு கொடுப்புடன் கொஞ்சம் தூர நோக்குடன் நடந்து கொள்ளலாம் என்று தெரிகின்றதோ அதை இன்னும் கொஞ்சம் தூர நோக்குடன் நடத்துற. எங்களை கடையில வேலை செய்யறாங்க, அவர்களுக்கு ஹெல்ப் பண்ற, எங்களை வீடுகளுக்கு வாராங்க, அவர்களுக்கு உதவி செய்யற, எங்களோட பிசினஸ்ல பார்ட்னர்களாக இருக்கிறாங்க, அவர்களோட நெருங்கி பழகி எங்களை இல்லாத விலங்க வைக்கணும். மீனா பெரியாக்களே, அன்பிற்குரிய மரமாக்கிற அவர்களே, இவைகள் அனைத்திற்கும் ஒட்டு மொத்தமாக எங்களை அல்லாஹ் எங்களை செயல்பட மாட்டான். கடந்த காலங்கள்ல இதே போல பயங்கரமான நிகழ்வுகளை எங்களை மூதாதையர்கள் தந்திருக்கிறாங்க. அந்தந்த காலத்திலும் அல்லா அவர்களுக்கு உதவி செய்தான், அவர்களை பாதுகாத்தான். அதே மாதிரி நாங்க அவர்களை விட்டுவிட்டு தவறுகளை விட்டுவிட்டு அல்லாஹின் பக்கம் நெருக்கி அவர்கள ஐபாதத்தை கண்ட அல்லாவின் விருப்பமான காரியங்களை ஈடுபட்டு நாங்க ஒன்று சேர்ந்து அல்லாஹத்துல துவா கேட்டோம் என்றா அல்லாஹ் எங்களை கரங்களை வெறும் கரங்களா ஆக்க மாட்டான். அந்த அடிப்படையில நாங்க வாழ்வது அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய